சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
இனிய இதயங்களே, அன்பு அறிவிப்பாளர் திரு பி ஹெச் அப்துல் ஹமீத் அவர்களுடைய நேர்காணலின் சென்ற வார தொடர்ச்சியினை இப்போது கேட்கலாம்.
இசையை பொறுத்தவரையிலும் இசைஞானி இளையராஜா கிராமத்து இசையை கொண்டு வந்தாங்க. தேனிசை தென்றல் தேவா வந்து நகரத்து குப்பத்து பாடல்கள்னு சொல்லிட்டு, அந்த கானா அப்படின்னு சொல்லிட்டு, நகரத்து குப்பத்து பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஆய்வை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்ப சென்னை பல்கலைக்கழகத்துக்கு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அது மாதிரி அந்த பாடல்களை பற்றி, அந்த மாதிரி பாடல்கள் தேவையா அப்படிங்கறத பத்தி எங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது
தேவையா? நானே இந்த கிராமத்து இதயம் என்ற நிகழ்ச்சியிலே கிராமிய பாடல்களை பற்றிய ஆய்வினை செய்தவன் என்று நான் குறிப்பிட்டேன். அவை தேவையான
இப்ப இன்றைய காலகட்டத்தில் இந்த நகரத்துக்கு குப்பத்து பாட கானா பாடல்கள் பலவித வடிவங்களாக
பாடல்கள் வருவதில் எந்த தவறும் இல்லை. அந்த பாடல்களில் சொல்லும் கருத்துக்கள், அதைத்தான் நான் இங்கே விமர்சித்தேன். அவை நமது மனதுக்குள்ளே சில பிழையான எண்ணங்களை எல்லாம், அதாவது ஆங்கிலத்தில் வேல்யூஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, தமிழிலே விழுமியம் என்று சொல்லலாம். ஹியூமன் வேல்யூஸ், ஹியூமன் வேல்யூஸ், மனித நேயம், மனித விழுமியம், அதையும் தாண்டி கலாச்சாரம் சார்ந்த, நமது சமயம் சார்ந்த சில வேல்யூஸ், ஹியூமன் விழுமியங்கள் இருக்கின்றன. அவற்றை சிதைக்கக்கூடாது, அடிப்படையை சிதைக்கக்கூடாது.
உங்களுடைய மறுபக்கத்தில் முக்கியமான பக்கங்கள்லாம் இவ்வளோ தாமதமா வழியில சொல்றீங்க.
இதுல வந்து சிஞ்சானி இளையராஜா கிட்ட நீங்க இன்னும் பாட்டு எழுதல அப்படின்னு சொன்னீங்க. அவருடைய மகன்கள் அவங்க கிட்ட எழுது.
இல்ல, நான் ஒரு பாடல் ஆசிரியனாக என்னை நிலை நிறுத்திக் கொள்ளவில்லை. அது கூட ஆரம்ப பருவம் தான்.
திரைப்படங்கள்ல பாடுவதற்கு வாய்ப்பு இருந்தா பாடுவீங்களா?
இல்லை, நான் பாடி தோற்றவன் என்பதால் தான் மற்றவர்களை பாட வைத்து வேடிக்கை பார்த்துக்கொள்ள.
இப்போ ஏன்னா இப்ப நிறைய செய்தி நாங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது, உங்களுக்கு கர்நாடக சங்கீதம் தெரியுமா, கர்நாடக சங்கீதம் தெரியுமா நிறைய பேருக்கு கேள்வி கேட்கறீங்க. அப்போ அது சார்ந்து அந்த செய்திகளை நீங்க ஏதாவது உள்வாங்கி இருக்கிறீங்களா? இல்ல,
பாலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு நகைச்சுவை சொல்வார் ஒரு திரைப்படத்திலே. அவர், சுஷீலா, டி எம் எஸ் எல்லோரும் ஒரே சங்கீத கல்லூரிக்குத்தான் போனார்களாம் சங்கீதம் படிக்க. ஆனா வாத்தியார் சொல்லிவிட்டாராம், அவங்களுக்கு தான் சங்கீதம் பாடுற தொண்டை, அப்ப உங்களுக்கு நமக்கெல்லாம் சோறு சாப்பிடுற தொண்டையா என்று சொன்னார். அதுபோல் என்னுடைய குரல், இந்த பேச்சுக்கு என்னுடைய குரல் நாண்கள், இந்த வோக்கல் கார்ட்ஸ் என்று சொல்வார்களே, அந்த குரல் நாண்கள் பேச்சுக்காகவே அது பழகி பயிற்றப்பட்டு அமைந்ததால் பாடுவது கொஞ்சம் சிரமம். நீங்கள் நன்றாக பாருங்கள், நன்றாக அருமையாக பாடக்கூடியவர்களுக்கு பேசும்போது குரல் அவ்வளவு
இனிமே
சிறப்பாக இருக்காது. இனிமே என்பதல்ல, அந்த பேச்சை போல் சிறப்பாக இருக்காது. டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பேசும்போது வெறும் நாசி வழியாக வரும் ஓசை தான் வரும், ஆனால் அந்த குரலில் இருக்கும் கம்பீரம் அதுபடி. ஆகவே எனக்கு அந்த முயற்சித்தேன், முடியவில்லை, பார்ப்போம்.
இவ்வளவு நேரம் பல செய்திகளை சொன்னீங்க, இப்பதான் முக்கியமான செய்தி. வருகின்ற தலைமுறையினருக்கு, அதாவது அறிவிப்பாளரா வருகின்ற தலைமுறையினருக்கு நீங்க எந்த மாதிரி பயிற்சி கொடுக்கணும், அப்படி பயிற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன? ஒட்டுமொத்தமா நீங்க
கருத்து ஆசை அறிவுரை எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் வயதாகவில்லை.
என்ன முதலே சொல்லிட்டீங்க, என் மாணவர்கள், என் மாணவர்கள்னு சொல்லிருந்தேன்.
நானும் மாணவன்.
என்ன, உங்ககிட்ட நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
சென்னையில நீங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்களா?
இல்ல, இன்னும் இல்லை. ஆனால் சமீபத்தில் அப்படி ஒரு முயற்சியும் நடைபெறப் போகிறது. எனக்கு தெரிந்ததை அவர்களுக்கும் சொல்லப் போகின்றேன். அவருடைய கருத்துக்களை கேட்டு என்னையும் திருத்திக் கொள்ளப் போகின்றேன்.
இப்ப உலக நாடுகள்ல, பல நாடுகள்ல போய் வந்து இளைஞர்களுக்கெல்லாம், அறிவிப்பாளர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்க.
எல்லோருக்கும் சொல்வது இதுதான், நான் ஏற்கனவே சொன்னதைத்தான் மீண்டும் சொல்லப் போகின்றேன். நமது மொழி, என் தாயை நேசிப்பது போல் நமது மொழியை நாம் நேசிப்பதாக இருந்தால் நமக்கு பின்னரும் வரும் தலைமுறை தமிழை பெருமையோடு பேச வேண்டும். அதுதான் மிக முக்கியம், பெருமையோடு பேச வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை மட்டும் சிந்தித்தால் பிறகு நான் அதற்கு மேல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இன்று துன்பத்திலும் ஒரு இன்பம் என்பதைப் போல், இலங்கையில் 1983 ஏற்பட்ட இனக்கலவரத்தின் பிறகு, அதற்கு பின்னர் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்று பல்வேறு நாடுகளிலே செறிவாக வாழ்கின்றார்கள். கனடாவை எடுத்துக்கொண்டால் டொரண்டோ மாநகர் உள்ள அந்த ஒன்டாரியோ மாகாணத்தில் மட்டும் 3 லட்சம் பேர் வரை இருக்கின்றார்கள் இலங்கை தமிழர்கள். அங்கே 6 வானொலிகள் 24 மணி நேரம் தமிழில் இயங்குகிறது. 3 தொலைக்காட்சிகள், 25க்கும் மேற்பட்ட பத்திரிகைகள். இப்படி மகிழ்ச்சியாக தமிழ் பத்திரிகைகள். அதுபோல ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டால் கூட இன்று அங்கே ஏற்கனவே 2 தொலைக்காட்சிகள் 24 மணி நேரம். அவற்றின் வெற்றியை பார்த்து இங்கே தமிழகத்திலிருந்து பல தொலைக்காட்சிகள், இந்த தனியார் தொலைக்காட்சிகள் அங்கே படையெடுத்திருக்கின்றன. என்ன நடக்கப் போகிறதோ எனக்கு தெரியாது. இப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலும் கூட 2 வானொலிகள். ஆனால் என்னுடைய கவலை எல்லாம் இனிவரும் தலைமுறை அல்லது அதற்கு அடுத்த தலைமுறை தமிழை பேச வேண்டுமே, அதுதான்.
அதற்கான பயிற்சி முறைகளை பத்தி அதுக்கு எப்படி,
அதுக்கு அந்த உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. இங்கே தமிழ் சிதைந்த அளவுக்கு அங்கே தமிழ் சிதையவில்லை. காரணம், அந்த இலங்கை தமிழர்களுக்கு இருக்கும் அந்த தமிழ் உணர்வு இருக்கிறது, தமிழ் பற்று இருக்கிறது. அங்கே இப்படியெல்லாம் கொச்சையாக அவர்கள் பேசுவதில்லை, நல்ல தமிழிலேதான். ஆனால் அந்த புதிய தலைமுறையினர் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இப்போதுதான் அறிமுகப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவை படிப்படியாக வளர்ந்து அந்த இளைய தலைமுறையினரும் கூட இந்த ஒலிபரப்பு அல்லது ஒலிபரப்புக்கு பங்களிப்புகள் வழங்கக்கூடிய காலம் வந்தால் நிச்சயமாக மெல்ல தமிழினி சாகாது.
இப்போ வளர்கின்ற அறிவிப்பாளர்களுக்கு நீங்க கொடுக்க பயிற்சி முறைகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு, தமிழ் உச்சரிப்பு அதை பத்தி ஏதாவது சொல்லுவாங்க?
அதை சொல்ல போனால் அதற்கு தனியாக அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொல்வேன். நான் முதலில் அவர்களிடம் கேட்பேன், நீங்கள் முதலில் ஒரு அறிவிப்பாளனாக வேண்டும் என்று ஏன் விரும்பினீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்பேன். அதற்கு பலவிதமான பதில் சொல்றாங்க. அப்பொழுதுதான் இந்த பிரபலம் புகழ் என்ற விடயம் எல்லாம். அப்பொழுது நான் சொன்னேன், பிரபலமாக நினைக்காதீர்கள், புகழ் வர விரும்புங்கள், புகழக்குரிய காரியங்களை செய்யுங்கள். பிரபலமாவது எளிது. இன்று தெருவில் போகும் ஒரு பெண்ணை கையப்படுத்தி இழுத்தால் நாளையே பிரபலமாகிவிடலாம். இரண்டாவது, இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஒரு விளம்பரத்தை வாசிக்கும் போது கூட வளரும் தலைமுறைக்கு தமிழை பிழையற பேச
உணவு கட்டுப்பாடு.
உணவு கட்டுப்பாடுகளை விட குண இயல்புகள் மிக முக்கியம். நான் சொன்ன ஒரு விடயத்தை ஒரு முறை ஆனந்த விகடன் பத்திரிகை இருக்கின்றேன், தலைப்பாகவே போட்டிருந்தார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பழமொழி. ஆனால் ஊடகத்துறை, குறிப்பாக ஒலிபரப்புத்துறையைச் சார்ந்தவர்களை பொறுத்தவரையில் என்னுடைய புதுமொழி அகத்தின் அழகு குரலில் தெரியும். இது என்னுடைய சொந்த அனுபவம். ஆகவே எங்களுடைய குண இயல்புகள் செம்மையாக இருந்தால் குரலும் இனிமையாக அழகாக இருக்கும், மற்றவர்களை ஈர்க்கும். அது ஒன்று. இன்னும் ஒன்று மிக முக்கியமாக சொல்வேன், ஒலிவாங்கிக்கு முன்னால் வானொலியில் நீங்கள் கடமையில் இருக்கும்போது உங்களுடைய மனதிலே இந்த உங்கள் குரலை, நீங்கள் நடத்தும் நிகழ்ச்சியை எவ்வளவு பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று கற்பனை செய்வீர்கள் என்று கேட்பேன். அவர்கள் சொல்வார்கள், ஒரு 10,000 பேர், ஒரு 15,000 பேர் என்றெல்லாம் சொல்வார்கள். நான் சொல்வேன், இல்லை, ஒரே ஒரு நண்பர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார், மற்றவரெல்லாம் மறந்துவிடுங்கள், ஒரே ஒரு நண்பரோடு நீங்கள் உரையாடுகின்றீர்கள். ஒரே ஒரு நண்பர் என்றால்தான் அந்த அந்த ஆங்கிலத்தில் ஃப்ரீக்வன்சி என்று சொல்வார்களே, ஒரே அலைவரிசையில் உங்களுடைய பேச்சும் அவருடைய சிந்தனையும் ஒன்றுபடும். அந்த ஒருவர் 1,000ஆக 1,00,000ஆக இருக்கலாம், அந்த ஒருவர் தான். ஒருவரை நோக்கி நீங்கள் பேசும்போது, இப்போது நான் பேசும்போது எவ்வளவு அவதானமாக நீங்கள் என்னை கேட்கின்றீர்கள், ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் கிரகிக்கின்றீர்கள். இதுவே ஒரு 1,000 பேர் இருக்கும் சபையிலே நான் பேசுவதா இருந்தால் எனக்கே கூட நம்பிக்கை இருக்காது, இதில் எத்தனை பேர் அக்கறையோடு கேட்கின்றார்கள் என்று. இல்லையா, என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனையை பொறுத்தவரையில் குறிப்பாக ஒருவரை, இந்த ஆங்கிலத்தில் டார்கெட் ஆடியன்ஸ் சொல்வார்கள், இருக்காது இல்லையா. ஆகவே நமது மனதிலே நாம் உருவாக்க வேண்டும், ஒரே ஒரு நண்பரோடு உரையாடுகின்றோம், அந்த உணர்வு இருந்தால் ஒருவரை அல்ல 1,00,000 பேரை நாம் இருக்கலாம். இது சாதாரண இந்த வாய்ப்பாடு என்று சொல்வார்களே, அதுபோல் அடிப்படையான விஷயங்கள்.
இப்ப அடுத்த தலைமுறை வந்து தமிழ பேசணுமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் உங்கள்கிட்ட வெளிப்படுச்சுங்க. இப்ப அடுத்த தலைமுறையும் தமிழ பேசணும் அப்படின்னா வந்து குறிப்பா வந்து இங்க வந்து பண்பாட்டு தலங்களை வந்து பாதுகாக்கணும்.
நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பண்பாட்டு தலங்கள் அது அது அருங்காட்சியகத்தில் வைக்கக்கூடிய விஷயங்கள், அது பழமை பண அரசாங்கங்கள் செய்யும்.
கல்வி மட்டுமே போதுங்களா?
கல்வியே இப்போதைய அவசர தேவை, அதையெல்லாம் நான் இவ்வளவு காலமா செய்து கொண்டு வந்திருக்கின்றோம்.
அரசியல்
பண்பாட்டு தலங்கள் என்று சொல்வதெல்லாம் பெரும்பாலும் சமயம் சார்ந்தவையாக இருக்கும்.
அரசியல் மாற்றம் தேவைங்களா?
இல்லை, நான் அந்த இடத்துக்கு வரவில்லை.
அரசியல் என்றால்
இல்லை, நான் இதற்கும் அரசியல்வாதிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் சொல்வது, தமிழ் நன்கு அறிந்த அறிஞர்கள் இருக்கின்றார்களே, பல் துறையிலே, மருத்துவத்துறையிலோ, பொறியியல் துறையிலோ, விஞ்ஞான துறையிலோ பல் துறை சார்ந்த பெரிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள், தமிழ் புலமை மிக்கவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பங்களிப்பு வேண்டும். கல்வித்துறையிலே தமிழ் வளர வேண்டும். வளர்ந்தால் அது போதும்,
அடுத்த தலைமுறை தமிழ் பேசலாம்.
இன்று ஏன் இந்த இளைய தலைமுறை ஆங்கிலம் பேசுகின்றார்கள்? அவர்களுடைய கல்வி ஆங்கிலத்திலே இருக்கிறது. ஆங்கிலத்திலே அவர்கள் கல்வியில் இருக்கும் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் சமீபத்திலே பாண்டிச்சேரியிலே மருத்துவக் கல்லூரியில் கல்வி கற்கும் ஒரு மாணவியை சந்தித்தேன். திடீரென்று அவ்வளவு காலம் தமிழிலே ஆங்கிலத்திலே பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று தமிழிலே பேச ஆரம்பித்தார். என்னவென்று கேட்டேன். இல்லை இல்லை, எங்களுக்கு இந்த செயல்முறை பயிற்சி, அதாவது கிராமப்புறங்களுக்கு சென்று மக்களோடு பேசி அப்படி ஒரு பயிற்சி ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குமாம். அப்படி என்றால் அவர்களோடு பேசுவதற்கு அவர்கள் ஆங்கிலத்திலே பேச முடியாது கிராமத்தில் உள்ளவர்களோடு. அதற்காக நான் இப்போது தமிழ் பேசுகிறேன் அங்கிள் என்று சொன்னார். ஆகவே தேவை ஏற்படுத்த வேண்டும். தேவை இருந்தால் நிச்சயமாக நாம் வேறொன்றும் செய்ய தேவையில்லை. மொழி தானாக வளரும்.
ஐயா, எங்களுக்கு நாங்கள்லாம் ஒரு அறிவிப்பாளராக வரணும், உங்களை மாதிரி மேடைகளில் வந்து நல்ல தமிழை முழங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு உங்களை சந்திச்சோம். அதுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த வானொலி மூலமா உலக நாடுகள் முழுவதும் நிறைய இளைஞர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இது பெரிய ஒரு உந்துதலா இருக்கும். வானொலியில் அறிவிப்பாளரா மட்டும் இல்லாம நீங்க அதையே கடந்து பல விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க அந்த நிகழ்ச்சி மூலமா. அது வந்து உங்களை வந்து ஒரு வானொலி
இல்ல பாவலன், என்னன்னா வழக்கமா வந்து ஐயாவுடைய இது என்னது ஒரு பாட்டுக்கு பாட்டு ராஜகீதம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை வந்து ஒரு பாட்டு அறிவிப்பாளர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி இந்த கமலஹாசனோட பாடுவார் கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி அவர் அடுத்த ஒரு முகம் கூட அவர்கிட்ட இருக்கு. அதாவது ரெண்டுமே நல்ல முகங்களா தான் இருக்கு. அந்த அதை பத்தி பல செய்திகளை அவர் வந்து பகிர்ந்துகிட்டாரு.
இப்ப நிறைய பேர் வந்து தமிழ்ல வந்து தூய தமிழா பேசும்போது நமக்கு போர் அடிக்கும். ஆனா ஐயா அவன் வந்து தூய தமிழ்ல உரையாடும் போது அதை என்ன மேலும் மேலும் கேட்கணும், கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் வருது. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்று வயிற்று வியப்படும் அப்படின்ற போது அந்த குரலுக்கு ஏற்ப ஐயா அவர்கள் பேசும்பொழுது அந்த பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தாலே வந்து நமக்கு வந்து ஒரு மனநிறைவு ஏற்படுது.
இதுவரையில எங்களுக்கு பல செய்திகளை சொன்னீங்க. நிலையத்துக்கு எங்களுடைய சாந்தவம் கலை தொடர்பு மையம் வெரிதாஸ் வானொலி நிலையத்துக்கு வந்து எங்களுடைய இந்த செய்தியை நீங்க பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம்.
வணக்கம்.
நன்றி. இந்த வாய்ப்பினை தந்த உங்கள் இருவருக்கும், கிறிஸ்தவ கலை தொடர்பு மையத்துக்கும், வெரிதாஸ் வானொலிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்துக்கு சில வேளைகளில் நான் சொன்ன கருத்துக்கள் முரண்பாடுடையதாக இருக்கலாம். அதனுடைய உள் உணர்வை மட்டும் புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி அடைவேன். தமிழ் மீது எனக்குள்ள நன்றி உணர்வு, ஏனென்றால் தமிழால் வளர்ந்தவன் நான். தமிழ்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு வருமானத்தை தந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு நன்றி உணர்வுக்கு மேல் தாயை நேசிப்பது போல் தமிழை நேசிக்கின்றேன். இந்த தமிழ் தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற அக்கறையின் காரணமாக நமது அணுகுமுறைகள் கொஞ்சம் மாற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தைத்தான் நான் வெளியிட்டேன். அதிலே சிலருடைய மனதை உறுத்தக்கூடிய சில கருத்துக்கள் வந்திருந்தால் நேர்கள் மத்தியில் இருக்கும் தமிழ் அறிஞர்கள் பெரியோர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். மீண்டும் வெரிதாஸ் வானொலிய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மலரும் புத்தாண்டு எங்கள் எல்லோருக்கும் சுபிட்சம் நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரும் ஒரு குடும்பம் என்று இணையக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கும் நல்லாண்டாக திகழ வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்.
வணக்கம்.
இனிய இதயங்களே, இந்த நேர்காணல் வளர்ந்து வரும் அறிவிப்பாளர்களுக்கு பயனளிக்கும் என நம்புகிறோம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன்,
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.